धन्या प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्णा। இன்னைக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு என்ன விசேஷம் பொறால் சைதன்ய மகாபிரபு அவதார நாள். சைதன்ய மகாபிரபு யாரு? சைதன்ய மகாபிரபு யாரு? சைதன்ய மகாபிரபு யார்? பகவான், பகவானோட பக்த அவதாரம். வேற ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எடுத்து கொடுத்தவர், ஏற்கனவே இருந்தது எடுத்து கொடுத்தவர். வேற ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஆரம்பிச்சாரு. வேற கருணை கடலா இருக்கிறா இருந்தாரு. ஏன் கருணை கடல்னு சொல்றோம்? இப்ப கூட நிறைய பேர் கிருஷ்ணபிரம தர்றாங்களே, சைதன்ய மகாபிரபு தான் தரணும்னு என்ன? அது எல்லாம் கிருஷ்ணபிரம தாராளமா கொடுக்கும். ஏன் கருணை கடல்னு ஏன் சொல்றோம்? செல்போன்லாம் கொஞ்சம் சைலண்ட் மோடு ஆஃப், இல்லைன்னா சைதன்ய மகாபிரபு டோன் அதுல ஒலிக்க போகுது. ஏன் கருணை கடல்னு சொல்றோம்? சைதன்ய மகாபிரபு வீழ்ந்த ஆத்மாக்கள் யாரு? நம்மல்ல, நம்மெல்லாம் வீழ்ந்த ஆத்மாக்கள்ன்றது யாரு? சைதன்ய மகாபிரபு வந்து ஏன் கருணை கடல்னு சொல்றோம்? வீழ்ந்த ஆத்மாள் மட்டும் இல்ல, எல்லா ஆத்மாக்களும் கொடுத்தாரு. ஜார்க்கண்ட் ஃபாரஸ்ட்ல போகும்போது புலி, சிங்கம், யானைக்கு கூட கொடுத்தாரு கிருஷ்ண பக்திய. வேற சைதன்ய மகாபிரபு யார்? இன்னும் முக்கியமானது வரலையே. சைதன்ய மகாபிரபு யார்? அதான் பக்த அவதாரம்னு சொல்லிட்டாங்களே. முழுமை இல்ல ஆன்சர். சைதன்ய மகாபிரபு யாரு? நிம்மாய் பண்டிட் யாரு? ஏன் நிம்மாய் பண்டிட்னு எதுக்காக சொல்றோம்? எதுக்காக நிம்மாய் பண்டிட்டுன்னு சொல்றோம்? நிம்மாய்னா என்னது? வேப்பம் மத்த பக்கத்தை அண்ணாடி அதுநாடி, அவருக்கு ஒரு பேர் நிம்மாய் பண்டிட். சைதன்ய மகாபிரபு யாரு? ராதாராணி மூடில் வந்த யாரு? பகவான் கிருஷ்ணர் தான் அவர். அண்ணாடி சைதன்ய மகாபிரபு வந்து, பகவான் கிருஷ்ணர் வந்து பல காரணங்களுக்காக அந்த சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். ஒன்னு என்னது? ராதாராணி பாவம் புரிஞ்சுக்கிறார். ரெண்டாவது பக்தருக்கு பக்தி சொல்லித்தர. மூணாவது எல்லாருக்கும் கலியுகத்தில் கருணையை வழங்குறது. கருணைனா பிரபுபாத சொல்ற காரணமற்ற கருணை, கணக்கு பார்க்கிற கருணை கிடையாது. மனம் போல கொடுத்தாரு, யாரும் வித்தியாசம் பார்க்கல. அது நாடி அவரோட கருணையை வந்து கருணாவதாரம் சொல்றோம். காரணமற்ற கருணை, பிரதிபலன் எதிர்பார்க்காம, இவன் நல்லவன் கெட்டவன், இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் இல்லாம கொடுத்தாரு சைதன்ய மகாபிரபு. ஆனாடி சைதன்ய மகாபிரபு வந்து பகவான் கிருஷ்ணரோட ஸ்பெஷல் அவதாரம், காலையில் சொன்ன மாதிரி மற்ற அவதாரங்களில் இவங்க வந்து பகவான் துஷ்டர்களை அழிச்சாரு. ஆனா மகாபிரபு அவதாரத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு? துஷ்ட குணத்தை அழிச்சாரு, துஷ்டர்களை அழிக்கல, துஷ்ட குணத்தை அழிச்சாரு. ஒருத்தட்ட உள்ள கெட்ட குணத்தை அழிச்சாரோ இல்லையே, அவங்களை கெட்டவங்களை அழிக்கல. சைதன்ய மகாபிரபு அவதாரம் அதான் விசேஷம். ஏன்னா கலியுகத்தில் நம்ம யாருமே தேர மாட்டோம்னு அவருக்கு தெரியும். எல்லாருமே மெயின்டைன் பண்ண கஷ்டம் தெரியும். அநாடி சைதன்ய மகாபிரபு வந்து மிக எளிமையா கர்ணியை எடுத்து கொடுத்தாரு. அது மட்டும் துஷ்டர்களை வந்து அழிச்சா யாருமே மிஞ்ச மாட்டாங்க. இப்ப நம்ம கோயில்ல வந்து வரையில எத்தனை பேர் ஒழுங்கானவங்களா இருந்தோம் மொத கிருஷ்ண பக்திக்கு வரும்போது? யாருமே ஒழுங்க. ஆனா பிரபுபாத அந்த வழியில வந்த கர்ணை நாடி இஸ்கான் இஸ் ஹாஸ்பிட்டல், எவ்ரிபடி கமிங் ஃபார் கெட்டிங் கியூர்டுனாரு. இஸ்கான் ஒரு ஆஸ்பத்திரி எல்லாம் குணமாகறதுக்கு வர்றாங்கன்னாரு. இங்க வர்றப்போனா பேஷண்ட்னாரு. அந்த மாதிரி கர்ணம் யார்ட்டந்து வந்தது? சைதன்ய மகாபிரபு. அது வரைக்கும் இவ்வளவு தாராளமா பக்தியவும் இதையும் யாரும் எடுத்து தரல. சைதன்ய மகாபிரபு வந்து பகவான் வந்த அந்த மகாபிரபு வந்தப்ப மிக எளிமையா எடுத்து கொடுத்தார். அதுதான் சைதன்ய மகாபிரபுவோட அவதாரத்தோட ரொம்ப ஸ்பெஷல் நோக்கம் வந்து கலியுகத்தில் எப்படி பக்தி செய்யறன்னு சொல்லி கொடுத்தார். கலியுக அவதாரம் கலியுகத்தில் தங்க ரூபத்தில் கௌரான கோல்டு தங்க ரூபத்தில் அவதாரம் பண்ணாடி சைதன்ய மகாபிரபுக்கு வந்து கௌராங்கான்னு பேர். இன்னொரு பேர் மகாபிரபு வந்து இன்னைக்கு அவதாரம் பண்ண நாள் கிட்டத்தட்ட 510-520 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் இந்த அவதாரம் பண்ணப்ப பௌர்ணமி, இதே பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணமும் இருந்தது. ஆக்சுவலா சந்திர கிரகணம் இருக்கும்போது பொதுவா வந்து மக்கள்லாம் தங்களை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி பகவான் நாம உச்சரிக்கிறதோ இல்ல கங்கையில குளிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அன்னாடி மகாபிரபு அவதாரம் நடந்தப்ப எல்லா மக்களும் பகவான் நாம உச்சரித்த மாணிக்க எல்லாரும் கங்கை கரையில குளிச்சிருந்தாங்க. இதுவே கங்கையில குளிச்சுட்டு இருந்தாங்க. இதுவே பகவான் அவதார நோக்கத்தை சொல்லிச்சு. சைதன்ய மகாபிரபு வந்து நம்ம பல தடவை படிச்சிருக்கோம். மகாபிரபோட அவதாரம் வந்து இன்னைக்கு வந்து இல்ல அந்த மாதிரி நமக்கு அவதாரம் பண்ணி இப்படி கொடுக்கலைன்னா நம்ம வீழ்ந்த ஆத்மாலனா நமக்கு வந்து சும்மா வார்த்தையில மட்டும் இல்ல உண்மையிலேயே நமக்கு யார் வழிகாட்டி இருக்க முடியும்? சைதன்ய மகாபிரபு வழியில வந்துதான் பிரபுபாதா நமக்கு வழிகாட்டினாரு. அது காரணத்தினால்தான் சைதன்ய மகாபிரபு வந்து நம்ம இவ்வளவு முக்கியமா விசேஷமா நம்ம வந்து கொண்டாடி பூஜை பண்றோம். சைதன்ய மகாபிரபு வந்து பக்தியை வந்து ரொம்ப எளிமையா எடுத்து கொடுத்தாரு. அதுலயும் எந்த கஷ்டமும் இல்லாம எடுத்து கொடுத்தாரு. முந்தி மாதிரி கலியுக தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம்ன்றத நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு. அது வரைக்கும் எல்லாரும் வேதங்கள் ஓதவும் யாகங்கள் பண்ணவும் கோயில்களில் பெரிய வழிபாடுகள் பூஜை பண்ணவும் வந்து ஆனா மகாபிரபு வந்து கலியுகத்தில் இதெல்லாம் சாத்தியப்படாது சரிப்படாதுன்னு பகவான் நாமத்தை எடுத்து கொடுத்தாரு. அதோட பலந்தான் இன்னைக்கு நம்மெல்லாம் இந்த யுக தர்மத்தை வந்து நம்ம பின்பற்ற நாடி நம்ம நாடி சுலபமா பக்தியில பக்குவம் அடைய முடியுது. அந்த காரணம் வந்து சைதன்ய மகாபிரபு தான். அவரோட வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். பிறந்தலேருந்து அவர் பக்த அவதாரமாக இருந்தாலும் சமயத்தில் பகவான் தான் நிரூபிச்சு காமிச்சாரு. அந்நாடி பகவானோட அவதாரமான அவர் வந்து நான் முழுதும் சொல்றேன்னா நேராகும். நான் சுருக்கமா சில விஷயங்கள் மட்டும் சொல்ல போறேன். அதுலேயும் பகவானோட முக்கியமான அறிவுரைகளும் இதுக்கிடையில சாமிக்கு இப்ப நைவேத்தியமும் அலங்காரமாகும். அது முடிஞ்சவொடனே ஆரத்தி இருக்கு. நிறைய பேர் விரதம் இருக்கிற நாடி டயர்டா இருப்பீங்க. முக்கியமா சைதன்ய மகாபிரபோட அறிவுரைகள்ல மிக மிக முக்கியமானது எது? சிக்ஷாஸ்திரம். ஏன் சிக்ஷாஸ்திரம் முக்கியம்னு சொல்றோம்? சிக்ஷாஸ்திரம்னா என்னது? சிக்ஷானா என்னது? சிக்ஷானா என்னது? கல்வி. அஷ்டகம்னா என்னது? எட்டு பாடல்கள் சொன்ன அறிவுரை. ஏன் இதை முக்கியம்னு சொல்றோம்? பக்தியோட சாரம் இன்னும் ஏன் அப்படின்னா, மகாபிரபு எல்லாமே சைதன்ய சேதாமிரதம் எல்லாத்திலையும் இதுதான், பாகவதம் சாரம் தான். இந்த எட்டும் மகாபிரபு தன் சொந்த வார்த்தைகள் சொன்னது. அவருடைய சொந்த வார்த்தைகள்னு சொல்லக்கூடியது இந்த எழுதுனது இந்த எட்டு பாடல்கள் தான். இந்த எட்டு பாடல்கள் யார் தெளிவா புரிஞ்சு நடைமுறைக்கு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பக்தியோட அத்தனை விசேஷமும் புரிஞ்சிருக்கும். தினசரி அன்னாடிதான் நம்ம பெரும்பாலான எல்லா கோயில்களையும் காலையில சிக்ஷாஸ்திரம் படிக்கிறோம். சைதன்ய மகாபிரபு கொடுத்த அந்த எட்டு பாடல்கள் பக்தியில வரக்கூடிய ஒருத்தர் எப்படி பக்தி பண்ணணும், ஏன் பக்தி பண்ணணும், பக்தி நாடி என்ன வசதி, எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் இதுல அடங்கிடுச்சு. இந்த எட்டு பாடல்களும் பக்தியில வர்றவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அதுலயும் முத பாடல் சைதன்ய மகாபிரபு சொல்லக்கூடியது, சேத்தோ தர்ப்பணம் அர்ஜனம் பவ மகா தவாக்கினி நிர்வாபணம் ஸ்ரேயா கைரவ சந்திரிகா விதரணம் வித்யா வது ஜீவனம் ஆனந்தம் போதி வர்த்தனம் பிரதிபதம் பூர்ணாமிதா சுவாதனம் சர்வாத்ம சனப்பணம் பரமஜீதி ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். முத பாடல்ல பரமஜீதி ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம், இந்த கிருஷ்ண சங்கீர்த்தனத்தோட மகிமையை பூரா சொல்றாள். பகவான் நாமம் சொல்லி வர்றதோட மகிமை, முத மகிமை என்ன சொல்றாரு? சேத்தோ தர்ப்பண மர்ஜனா பவ மகா தவா அக்னி நிர்வாபணம். என்ன அர்த்தம்? எப்படி தூய்மையாகுது? பவ மகா தவா அக்னி, மகா அக்னி, சாதாரண ஒரு பொறி நெருப்பை எல்லாத்தையும் எரிச்சலிக்கும். அப்படி இருக்கையில் அந்த மகா அக்னி மாதிரி இந்த கிருஷ்ண சங்கீர்த்தனம் கோடிக்கணக்கான பிறவிகள்ல மனசுல சேர்ந்து கிடக்கிற அந்த அழுக்குகளை ஒரு நொடியில எடுத்தோம். அதான் கிருஷ்ண சங்கீர்த்தனத்தோட மகிமை. சேத்தோ தர்ப்பண மர்ஜனம் பவம் மகா தவாக்னி நிர்வாபணம். அதே மாதிரி அந்த ஒளிக்கதிர்களை வீசி நம்முடைய இதயத்தில் உள்ள அழுக்கெல்லாம் இருக்கு. நிறைய பேர் எவ்வளவோ குழப்பங்கள்ல வரலாம், எவ்வளவோ இதுல இருக்கலாம், ஆனா பகவான் நாம சொல்ல ஆரம்பிச்சோடனே படிப்படியா தெளிவடைகிறத பார்க்கலாம். முகத்துல தானா சந்தோஷம் வரும், செயற்கையா சந்தோஷம் வராது, இயற்கையான சந்தோஷம் வரும். ஏன்னா தமிழ்ல பழமொழி சொல்றோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம்னா உள்ளுக்குள்ள, இதோட அழகு முகத்துல தெரியும். அன்னாடி நம்ம மனசு சுத்தமாகும் போது நம்முடைய செயல்களும் சந்தோஷமா இருக்கும், முகமும் சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஃபாஸ்டிங்கோட இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியாது யாரும். சாதாரண நாள்ல ஒரு நிமிஷம் ஜாப்ல என்ன ஒரு பயங்கர டென்ஷன் ஆகும். ஆனா இன்னைக்கு நம்ம தண்ணி கூட குடிக்காம நம்ம நாடி இருக்க முடியுதுன்னா அந்த பவர் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி மனசுல உள்ள எல்லா களங்கங்களும் அடியோட நீக்கிறது கிருஷ்ண சங்கீர்த்தனம், பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். இதுதான் முத பாடல் சொல்றாரு. ஆனால் யாருக்கும் குறைபாடுகள் இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். அந்த குறைபாடுகள் நீங்கிறதுக்கு எளிமையான வழி பகவானோட நாமம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. பகவான் நாமம் சொன்னாச்சுன்னா எல்லா பிரச்சனையும் ஓஞ்சு போகும். சைதன்ய மகாபிரபு எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடி சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு எப்படி ஒருத்தன் பகவான் ஹரிநாமம் சொல்லும் போது ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் போது மனசுல கலங்கங்கள்லாம் அழியுதுன்றதுக்கு ஆனா அது நம்முடைய நோக்கம் இல்ல. உண்மையான ஹரிகிருஷ்ண மந்திரத்தோட நோக்கம் என்ன? ஹரிகிருஷ்ண மந்திரத்தோட உண்மையான குறிக்கோள் என்ன? சேவை இல்ல. பகவான்ட இல்ல, பகவான இன்னும் தெளிவா அப்ப சொல்லிட்டாங்க, திருப்திப்படுத்துறது தொடர்பு இன்னும் தெளிவா, அதான் தொடர்பு பகவான, அதான் பக்தி சேவை சொல்லிட்டாங்க. ஹரிகிருஷ்ண மந்திரத்தோட உண்மையான நோக்கம் என்ன? பகவான்கிட்ட பக்தியை கொடுக்கிறது, பக்தியை உண்டாக்கணும், அதுதான் உண்மையிலேயே மந்திரத்தோட மகிமை. ஆனா நம்ம இன்னும் பக்தியில வந்து நம்ம மந்திரம் சொல்லல. அதுக்கு சைதன்ய மகாப்பிரபு வந்து, நம்ம வந்து பக்தி இல்லைனாலும் நம்முடைய களங்கங்கள் எல்லாம் நீங்குது, அதனாடி நம்ம எடுத்துக்கிறோம். சைதன்ய மகாப்பிரபு இதை உதாரணமா சொல்லும்போது, காலையில சூரியன் உதிக்கும் முன்னாடி வெளிச்சம் வந்துருது, 5:30 கற்கள்னு சொல்றோம், விடிய கற்கள்னு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வெளிச்சம் வந்துருச்சு. அந்த வெளிச்சம் வந்தோடனே திருடன் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிடறானா, ஏன்னா மக்கள் வெளிச்சல போறாங்க, அவங்க டியூட்டி. அதே மாதிரி இந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லும் போது, அந்த மந்திரத்தோட பலனான பக்தி வர்றதுக்கு முன்னாடி இந்த தப்பு தண்டா குறைகள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் மறைஞ்சு ஓடி ஒளிஞ்சு போதான். அடுத்து சைதன்ய மகாப்பிரபு சொல்ற, சூரியன் உதிச்சவனே மக்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கறாங்களாம். அதே மாதிரி ஹரிகிருஷ்ண மந்திரத்தோட உண்மையான பலன் வந்து, இந்த பாவங்கள்லாம் நீங்கினவனே பகவான்கிட்ட சுத்த பக்தி உண்டாகும். உண்மையிலே பகவான்கிட்ட வந்து உண்மையான சுத்த பக்தி உண்டாகிறதான் ஹரிகிருஷ்ண மந்திரம் நோக்கம். ஆனா அது ஆரம்பம் வந்து நமக்கு பலன் எப்படி தெரியுதுன்னா, நம்ம குறைபாடுகள் வந்து நீங்கிறது. அதைத்தான் சைதன்ய மகாப்பிரபு வந்து விடிய கற்கள்னு சொல்றாங்க. இரண்டாவது ஸ்லோகம் வந்து என்னது? நாம்னாம் அகாரி பகுதா நிஜசர்வ சக்தி தத்ரா பிதா நியமிதா சுமரணேன காலா ஏதா த்ரிஷி தவ கிருப்பா பகவன் மமாபி துர்தெய்வம் இதரசம் இராஜானி நான் அனுராகம். இது அடுத்த சூப்பர் ஸ்லோகம். யாருக்காவது இந்த மந்திரத்துல பலன் இல்லைன்னு தந்திரம் வந்துடக்கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு. நாம்னாம் அகாரி பகுதா நிஜ சர்வசக்தி, சர்வசக்தியும் நிஜ சர்வசக்தியும் இந்த பகவான் நாமத்துல பொதிஞ்சிருக்கு, யாருக்கு சந்தேகம் வேண்டாம். அதனாடிதான் இந்த மகாமந்திரம்னு சொல்றோம். சர்வசக்தி இருக்கிறனாடி மகாமந்திரம், ஒரு சக்தி இருந்தா ஒரு மந்திரம், ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. உதாரணத்துக்கு சூரியனை வழிபட்டா அதுக்கு ஒரு மந்திரத்துக்கு உடம்பு பலமா இருக்கும், இன்னொரு மந்திரம் சொன்னா கல்வி வரலாம், இன்னொரு மந்திரம் சொன்னா செல்வம் வரலாம். ஆனா அந்த மகாமந்திரம் சொன்னா எல்லாமும் வரும், பக்தியும் வரும். அதனாடிதான் நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வசக்தி, யாரும் சந்தேகப்பட்டக்கூடாதுன்னு நிஜ சர்வசக்தின்றாரு. சர்வசக்தி இந்த நாமத்துல பொதிஞ்சிருக்கு, யாருக்கு சந்தேகம் வேண்டாம். இந்த நாம வந்து கரிநாம, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. இந்த மந்திரத்தை சொல்லும் போது எல்லா பலனும் தான் மகாமந்திரம்னு சொல்றோம். மகாமந்திரம்னா எல்லா மந்திரங்களுக்கும் மேன்மையானது, எல்லா மந்திரங்களோட பலனும் அடங்கினது, யாருக்கு சந்தேகம் வந்து. அடுத்து ஓஹோ இவ்வளவு பெரிய மந்திரமா, அப்ப நிறைய கண்டிஷன் இருக்குமே, நிறைய ரூல்ஸ் இருக்குமே, நிறைய கஷ்டம் இருக்குமே அப்படின்னு. ஆனாடி அதுக்கு அடுத்து சொல்றாரு, நாம்னா மகாரி போதான் தத்ரா பிதா நியமிதா சுமரணியன காலம், நினைக்கிறதுக்கோ சொல்றதுக்கோ, சுமரணியனா நினைக்கிறதுக்கோ சொல்றதுக்கோ நான் கால கால வரையறை கிடையாது. தூக்கத்துல எந்திரிச்சு உட்காந்தீங்களா சொல்லுங்க, பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க, சாப்பிட உட்காந்துருக்கீங்களா சொல்லுங்க, துக்கமா இருக்கீங்களா சொல்லுங்க, எந்த நிலையிலையும் சொல்லலாம். கண்டிஷனும் கிடையாத மந்திரம், எல்லா பலனும் இருக்கு, எந்த கண்டிஷனும் கிடையாது. ஏதாத்திரிசி தப கிருப்பா பகவான் மாவன், அந்த மந்திரத்து பலன் நாடி நீ கூப்பிடாமலே வந்து பலனும் தார, கெஞ்சிலாம் கேட்க வேண்டாம், அந்த மந்திரத்தை சொன்னாலே எல்லா பலன். ஆனா துர்தெய்வம் இதர்சம் விகாஜானி நான் அனுராகா, இன்னும் என்னோட துரதிஷ்டம், இன்னும் அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எனக்கு டேஸ்ட் வரல. இந்த டேஸ்ட் வரணும்னா என்ன செய்யணும்? பக்தர் கண்ணையும் பகவான் கண்ணையும் வேணும். யாரு நாடியும் அவங்க சொந்த முயற்சியில் இந்த டேஸ்ட் வராது. யாராவது ஒரு பக்தரோ பகவானோ ஆசீர்வாதம் பண்ணா இந்த டேஸ்ட் வரும். நிறைய டாபிக் நிறைய போவோம். அடுத்தது மகாப்பிரபு என்ன சொல்ற? மூணாவது சொல்றோம். அடுத்து வந்து எப்படி இந்த முத வந்து ஹரேகிருஷ்ண மந்திரத்தில் வந்து எல்லா பாவத்தை நீக்கு சொல்றாரு. ரெண்டாவது ஹரேகிருஷ்ண மந்திரம் சொல்றதுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை, எதுவும் கவலைப்படாதேன்ட்டாரு. மூணாவது வந்து எப்படி சொல்லணும்னு சொல்றாரு. இதுல அந்த முத கேள்விக்கு பதிலும் இருக்கு. ஏன் நமக்கு அது டேஸ்ட் வரலன்றது? துர்தெய்வம் தேசம் விகாஜானி நான் ஏன் டேஸ்ட் வராம இருக்கணும்? மூணாவது இடத்துல சொல்றாரு, திருநாத் அபி சுனிச்சேனா தரூர் அபி சகிசுனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாகரி. பகவான் நாமத்தை சதா சொல்லிட்டு இருக்க ஒருத்தருக்கு டேஸ்ட் வரணும்னா கீர்த்தனியா சதாகரி. சதா பகவான் நாம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும்னா என்ன செய்யணுமா? திருநாத் அபி சுனிச்சேனா, புள்ள காட்டிலும் பணிவா இருக்கணும். புள்ள மிதிக்க மிதிக்க பணிஞ்சு கொடுக்காடி அது உயிர் வாழுது. நம்மளும் பொறுமையோட இருந்தா நம்ம பக்தியை காப்பாத்திக்கலாம். ஹரிநாமத்தை சதா சொல்லலாம். அடுத்து தரோர் அபி சகிசுனா, மரம் வெட்ட வெட்ட பொறுத்து கொடுக்குது. அந்த மாதிரி பொறுத்துக்கிட்டா நீங்களும் பகவான் நாமத்தை சதா சொல்ல முடியும். கீர்த்தனையா சதாகரி. அடுத்து அமானினா மானதேனா. அமானினானா யார்கிட்ட இருந்தும் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு பக்தர் வந்து எந்த மரியாதையும் கௌரவமும் எதிர்பார்க்கக்கூடாது. அமானினா அதாவது அர்த்தம் என்னன்னா, பக்தனை தன்னை தாசானு தாசானு தாசனா நினைக்கணும். அப்படி இருக்கல நம்ம எப்படி மரியாதை எதிர்பார்ப்போம்? நம்ம பாசானு பாசானு பாசனா நினைச்சா மரியாதை பூரா கேட்போம். நம்ம தாசானு தாசனா நினைச்சா பஸ் மரியாதை தேவை. அதனாடி அமானினா எந்த மரியாதையும் எதிர்பார்க்க. அடுத்து மானதேனா, மரியாதை கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. எவ்வளவு அழகா ஃபார்முலா கொடுத்துருக்க, மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா மாதிரி. இப்படி சொன்னீங்கன்னா கீர்த்தனையா சதாகரி, இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வரும், இப்படி சொல்லலைன்னா டேஸ்ட் வராது. மெக்கானிக்கல் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணன் இல்ல. பண்ண ரவுண்டு முடிச்சோடனே மாலை கண்காணாம ஒழிச்சு வச்சுருது பீரோக்கள் எங்க பூட்டி. அடுத்து ஒரு ரவுண்டு சொல்லு. ரெண்டாவது ஸ்லோகத்துல ஏன் டேஸ்ட் வரலன்றது, மூணாவது ஸ்லோகத்துல சொல்றாரு டேஸ்ட் வர்றதுக்கு கீர்த்தனையா சதாகரி. நமக்கு வந்து பகவான் நாமத்துல டேஸ்ட் இருந்தா மாலையை வைக்கவே தோணக்கூடாது. ஹரிநாம கிருஷ்ண மந்திரத்தை வாய் நிப்பாட்டவே கூடாது. மனம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு டேஸ்ட் இல்லாடி நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த டேஸ்ட் வர காரணம் நம்மகிட்ட பொறுமை இல்லை, நம்மகிட்ட பணிவு இல்லை, நம்ம மற்றவங்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கிறோம், நம்ம யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை. அதனால மண்டையில கனம் ஏறி நம்ம எல்லா பக்தியை அழிச்சு நம்ம நாடி ஹரிநாமத்துல டேஸ்ட் இல்லாம போச்சு, ஹரிநாமத்துல சொல்லாம போச்சு. ஃபார்முலா சரியா? அடுத்தது வந்து மகாப்பிரபு வந்து நீ எப்படிதான் கவனமா சொன்னேலானும் உனக்கு எங்கெங்க நாமம் சொல்லையில பிரச்சனை வரும்னு பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. இந்த பகவான் வந்து காமேச குரோதேச உமத்பான்னு சொல்லிட்டு எந்த இடத்துல காமம் இருக்குன்னா தங்கியிருக்க கோட்டை வந்து மனம் புத்தி அகங்காரம் புலன்கள்னு சொல்றாரு. அப்ப பிரபுபாத பர்பட்ல சொல்றாரு, பகவான் வந்து காட்டி கொடுக்கிறாரு எங்கெங்க எதிரி இருக்கிறான்னு சொல்லி, அப்பத்தான் நீங்க வந்து எதிரியை ஜெயிச்சு கோட்டையை பிடிக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி சேதன மகாப்பிரபுவும் நீங்க இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, எதிரி இருக்கு, அதுல கவனமா இல்லைன்னா தலை குப்புற உழுந்துருவீங்க, எத்தனையோ ஹீரோலாம் ஜீரோவான கதை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை? நாதனம் நஜனம் ந சுந்தரி கவிதம் வா ஜெகதீச காமே மமா ஜன்மணி ஜன்மணீஸ்வரே பவதார் பக்தி ரகை துகை துவை. பிரச்சனை எங்க வருது? தனம் ஜனம் சுந்தரி. பகவான் பக்தி பண்ணும் போது ஹரிநாம சொல்லும் போது பகவானை கூப்பிடுறீங்க. பகவானை கூப்பிட்டா பகவான் அவர் தனியா வரமாட்டாரு, வீட்டுக்காரமாவோட வருவாரு. அதனாடி அவங்க வரையில லட்சுமி வந்தா ஐஸ்வர்யமும் வரும். ஐஸ்வர்யம் வித விதமா இருக்கு. தனம்னா வெறும் சொத்து மட்டும் இல்லை, எல்லா ஐஸ்வர்யமும் பேரு புகழ் பெருமை கௌரவம் செல்வாக்கு எல்லாம் வரும். அதுல கவுந்தராதேன்றாரு. நாதனம் முத அந்த ஐஸ்வர்யத்துல கவுந்தராத அந்தது பகவானுக்கு, கொடுத்தது லட்சுமி, சேவை செய்ய வேண்டியது பகவானுக்கு, உனக்கல்ல. அண்ணாடி அதுல கவுந்துராத, வார்னிங் விடுறாரு, சிக்னல் கொடுக்கறாரு, எங்கெங்க பிரச்சனைன்னு. நாதனம் பாக்கலாம். சில பேர் பிரபுபாத சொல்றாரு, ஜவந்தனம் வருவாங்க, கொஞ்ச காலத்து கஷ்டம் தீங்கினவனே காணாம போயிடுவாங்கன்னு. அதனாடி கொஞ்சம் வசதி, கொஞ்சம் ஃபேமிலி ரொம்ப கொஞ்சம் செட் ஆனவனே காணாம போயிடுவாங்க. நான் தனம், அடுத்தது நான் ஜனம். இன்னொன்னு வந்து எனக்கு 10 பேர் இருக்காங்க, எனக்கு 20 பேர் இருக்காங்க, எனக்கு 100 பேர் இருக்காங்க, கூட்டம். அரசியல்வாதி மாதிரி எனக்கு ஒரு கூட்டம், உனக்கு ஒரு கூட்டம். இந்த கூட்ட கணக்கு பண்ணாலும் தொலைஞ்ச. ஏன்னா கூட்டம் ஜேக்கன்னு ஆரம்பிச்சா குவாலிட்டியா பார்க்க முடியாது. குவாலிட்டி பார்த்தா கூட்டம் இருக்காது. பிரபுபாதாட்ட கேட்கிறாங்க, பிரபுபாதா இந்த 4 ஒழுக்க கட்டுப்பாடு வச்சிருக்கீங்களே கஷ்டம் பிரபுபாதா, ஒன்னு மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுங்க, கூட்டம் நிறைய வரும். பிரபுபாதாட்ட கேட்கிறாங்க ஆரம்பத்தில், 4 கட்டுப்பாடு கஷ்டம், நாங்க மாமிசத்தை விட்டுறோம், போதையை விட்டுறோம், சூதாட்ட விட்டுறோம், இன்னொன்ன மட்டும் கேட்காதீங்க. இப்படியே சொல்றாங்க பிரபுபாதாட்ட. அன்னாடி ஒழுக்க கட்டுப்பாடு இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னா ஃப்ரீயா விட்டோம்னா ஜனம் கூட்டம் வரும். அதனாடி கூட்டம் ஜெயிக்கிறக்கா வேண்டி நீங்களும் ஸ்டாண்டர்ட் டவுன் ஆகி நீங்களும் உழுந்து மற்றவங்களும் உழ வைக்கிறது. அதனாடி அதுல கவுந்துறாதேன்றார் சுந்தரி. காலங்காலமா வர காமம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில உள்ள காமம், எங்கிருந்து ஒளிஞ்சு எப்ப கேன்சர் புத்துநோய் வந்த மாதிரி எங்கிருந்து எப்படி வந்துச்சுனே தெரியாது, எங்க நம்மகிட்ட ஒளிஞ்சு இருந்ததுன்னே தெரியாது. அதனாடி அதுலயும் கவனமா இருந்துக்கொன்றாரு. இது மூணையும் நீ காப்பாத்தினா கீர்த்தனையா சதாகரி நீ சொல்லலாம். அடுத்து கவிதம் வா ஜெகதீச காமே மமா ஜன்மனி ஜன்மனி சுரே. சஜன்மாபுரம் உச்சம் போய் நீ முக்தி கூட பார்க்காத. ஜன்மனி ஜன்மனி சுரே எத்தனை பிறவினாலும் நீ கொடுத்துக்கோ. பக்தனோட மனநிலை எப்படி இருக்கணும், எத்தனை பிறவினாலும் கொடுத்துக்கோ. என்ன ஆனா என்ன கொடுக்கணும், அகதார் பக்தி ரகை துகை துவை. அகதார் பக்தினா அனன்ய பக்தி, எனக்கு செதறாத பக்தி கொடு. ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் பேரு புகழ் பெருமா ஆசை செல்வம் கோல் எல்லாத்தையும் போட்டு மசாலா வாக்கிறாத. அகதார் பக்தி, அனன்ய பக்தி, செதறாத பக்தி. பக்தி வந்து செதறாதபடி நம்ம பார்த்துக்கணும். இதுதான் 4வது இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா பக்தியில வரக்கூடியவும் நம்ம எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணமந்தன் சொல்லி வரான். நான் தீட்சை வாங்கி 20 வருஷம் ஆச்சு, திரோதீட்சை வாங்கி 25 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு டேஸ்ட் வரலையேனா எங்க பிரச்சனைன்னு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்க பிரச்சனைன்னு சின்சியரா டெஸ்ட் பண்ணுங்க. எங்க நமக்கு என்ன பிரச்சனை, எங்க ஆகுது, 2வது ஸ்லோகத்திலயா, 3வது ஸ்லோகத்திலயா, 4வது ஸ்லோகத்திலயா, வரிசையா டெஸ்ட் பண்ணி பாருங்க எங்க பிரச்சனை இருக்கு. அதனாடி 4வது ஸ்லோகத்துல வந்து வார்னிங் வர்றாரு, எங்கெங்க பக்தி வரும்போது என்னென்ன வரும், எப்படி கவனமா, எதுல எல்லாம் கவனமா இருக்கணும். அடுத்து 5வது என்ன சொல்றாரு, உண்மையான பக்தியோட நோக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் பக்திய வந்து எப்படி கொண்டு வரதுன்னு சொல்றாரு. 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, ஐநந்த தனிஜா கிங்கரம் பதித்தம்மா விசமே பவாம்புதோ கிருப்பையா தவபாத பங்கஜ தூளி சத்ருஷம் விஷிந்தையா. உண்மையான பக்தியில வந்து பகவான்கிட்ட வந்து, பகவானே நந்தகுமாரா நான் எப்படியோ தப்பி தவறி இந்த பிறவி பெருங்கடல்ல உழுந்துட்டேன், தயவு செய்து கருணை கூர்ந்து என்ன அந்த பிறவி பெருங்கடல் எடுத்து உன் திருவடியில ஒரு தூசியா வச்சுக்கோ. இதுதான் பகவான்கிட்ட வேண்டிய மனநிலை. நான் 16 ரவுண்டு ஜபம் பண்ணிட்டேன்னாடி உனக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து உன் திருவடி தூசி ஆகணும்னு கேட்கிறாய். கிருப்பையா தவபாத பங்கஜஸ்தூளி சத்ருஷம் விஞ்சாவ். தவபாத தாமர பாதத்துல ஒரு சித தூளி தூசி ஆட்ட என்ன வச்சுக்கோன்ற அந்த பாக்கியம் கொடுன்றார். அதாவது பகவானோட கம்பேர் பண்ணாதீங்க, பகவானோட போட்டி போடாதீங்க, மாயாவாதத்துக்கு போயிடாதீங்க. கொஞ்சம் காசு மனம் செல்லும் வந்தோடனே நான் தான் பகவான் சொல்லிடாதீங்க. நான் என்னைக்குமே பந்தப்பட்ட ஆத்மா, பகவான் கருணை நாடி அவன் துரிசியா வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் பக்தியில கொஞ்சம் சீரியஸா சொல்ற அடுத்தது, நயனம் கல தஸ்ருதாரையா வதனம் கட்கட ருத்தியாகிறா புலக்கை நிச்சித்தம் வபுகடா தவனாம கிரகணே பவிஷ்யதி. அடுத்து பகவான் நாமத்தை சொல்ற ஒருத்தர் வந்து சுத்தமான முறையில கலங்கம் இல்லாம சுத்த பக்தியில சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குமா. நயனம் கல தஸ்ருதாரையா தாரதாரையா க கண்ணுல இருந்து நயனம்னா கண்ணுல இருந்து கொட்டணுமா, வதனம் கற்கட ருத்தியாகிறான் உதடெல்லாம் துடிக்கணுமா, புலக்கை நிச்சம் வபுகடா உடம்புலாம் புல்ல இருக்கும், தவநாம கிரகணியும் பவிஷ்யது நாமத்தை சொன்னா எனக்கு இந்த நிலை வரணும். இது ஆர்டிபிஷியலா பண்றதை சொல்லல, பகவான் வந்து நம்முடைய மனம் வந்து சுத்த பக்தியில சொல்லும் போது எப்படி வந்து மனம் வந்து ஈடுபடணும்ன்றது இதை சொல்றாரு. பாராசுரம் அடுத்து ஏழாவது என்னது, அதாவது இப்படி ஏன் எனக்கு ஏக்கமா சொல்லணும், ஏக்கம் யுகாயுதம் நிமேஷேனா சக்சஸ்வா பிரவஷாயித்தம் சூன்யாயித்தம் ஜெகச்சர்வம் கோவிந்த வரகே நம்ம. நான் நாமத்தை சொல்றேன், நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு துளி கூட கோவிந்த வரகம் இல்லையே, கோவிந்தனை பத்தி தேசலே. எப்படி தேசுனா யுகாயுதம் நிமேஷனா, ஒரு நிமிஷம் வந்து ஒரு யுகம் மாதிரி இருக்கான், சக்சஸ்வா பிரவட்சியாயித்தம் சூன்யாயித்தம் ஜெகத் சர்வம், ஜெகத் சர்வமும் சூன்யமா இருக்கு. நமக்கு சமயத்தில் துக்கம் வந்தா உலகமே சூன்யமா தெரியுது. அதே மாதிரி கோவிந்த விரகம் பகவான பிரிஞ்சு இருக்கிற அந்த மனநிலையில நமக்கு வரணும்ன்றார், அது சுத்த பக்திக்கு அடையாளம். இதுல பூரா பொய்யுக்கும் உண்மைக்கும் பிரிச்சு பார்க்க தெரியும், சில பேர் நடிக்கிறவங்களுக்கும் உண்மையில உணர்வுல பக்தியில வர்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். கடைசியா சைதன்ய மகாபிரபு 8வது ஸ்லோகத்துல பகவான் வந்து சுத்த பக்திய தரமாட்டாரு ஈஸியா, சமயத்துல அவர் வந்து பக்திய கொடுக்கலாம், சமயத்துல பக்திய கொடுக்காம கஷ்டப்படுத்தவும் செய்யலாம். ரெண்டையுமே பக்தன் வந்து ரெண்டு நிலையிலே என்ன செய்யணும், மத் பிராணநாதா தூச ஏவ நாப்பு. இன்னைக்கு எனக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்தா கிருஷ்ணரான்னு சொல்றது, நாளைக்கு கஷ்டம் வந்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆசில்சியவா பாதரதம் பினஸ்துமா மதர்ஷனம் மர்மக்கடாம் கரோட்டுவா யதா ததாவா விதாத்தோ லம்பட்டோ மத் பிராணநாதா தூச ஏவ நாபரகா. அதாவது எனக்கு வந்து கருணை காமிச்சு தர்சனம் கொடுத்தாலும் சரி, இல்ல எனக்கு தர்சனமே கொடுக்காம என்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி, எக்காலத்துல நீ தான் என் பிராணநாதான்னு சொல்ல. இந்த 8 ஸ்லோகத்துல வந்து சைதன்ய மகாபிரபு வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் எப்படி ஆரம்பிச்சு எப்படி அதோட பலன் சொல்றதுல எந்த விதமான கண்டிப்பும் இல்ல, அது சொல்றதுல என்னென்ன பிரச்சனை வரும், அடுத்து என்னன்னா கண்டினியூஸா சொல்லணும்னா எப்படி சொல்றது, அபராதம் இல்லாம எப்படி சொல்றது, அதே மாதிரி பகவான் தூசியா வச்சுக்கணும் சொல்லணும், எந்த மனநிலை சொல்லணும், எப்படி ஏக்க இருக்கணும், கடைசியில பகவான்கிட்ட வந்து எப்படி நடத்தினாலும் நம்ம வித்தியாசம்லாம் நடத்தணும். பஞ்சபாண்டவர் மாதிரி குந்தி மாதிரி சதா கஷ்டத்திலே வச்சிருந்தாரு, ஆனா அவங்க வந்து எந்நேரத்திலையும் பகவானை விட்டு கொடுக்கல. அதே மாதிரி நமக்கும் வேணும் சுத்த பக்தி. சுருக்கமா சொல்லியிருக்கேன், நிறைய யோசித்து பாருங்க, மகாபிரபடம் 8 ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன். வேற எதுவும் சொல்றதுன்னா நிறைய வாலி மாலிமா பிரபாதா எழுதியிருக்காரு, நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த 8 ஸ்லோகம் வந்து தினசரி நினைவு பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நமக்கு சாண்டிங்ல டேஸ்ட் இல்லை, நமக்கு சாண்டிங்ல பிரச்சனை இருக்கு, இன்னும் நம்மகிட்ட குறைபாடுகள் இருக்குன்னா நம்ம என்ன குறைபாடுன்னு பார்க்க 3வது ஸ்லோகம் 4வது ஸ்லோகம் கண்டே பாருங்க. ஹரே கிருஷ்ணா.